நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. மே மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் சிவராமகிருஷ்ணன். இன்றைய தமிழோசையில், இலங்கையில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருந்தாலும் கடுமையான முடிவுகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துள்ளது என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளவை.
One thing about this Sri Lankan government seems very clear. The president, the prime minister are not afraid of tackling tough issues. They're willing to make difficult decisions.
பிரிட்டனில் இளவரசர் வில்லியம் கேட் தம்பதியருக்கு இன்று காலை பெண் குழந்தை பிறந்துள்ளது குறித்த செய்திகள்.
Of this day, the 2nd of May, in the year 2015, we welcome with humble duty the second lord of their royal highnesses, the Duke and Duchess.
உத்தரா உன்னிகிருஷ்ணனுடன் ஒரு சந்திப்பு ஆகியவையும், உலகத்தின் மிக உயர்ந்த புத்தர் சிலைகளில் ஒன்றை உருவாக்கியுள்ள ஸ்தபதியுடன் ஒரு நேர்காணல் ஆகியவையும் கேட்கலாம்.
பிபிசி தமிழிசையின் செய்தி அறிக்கை. வழங்குவோர் பிரதீபன், புனிதசீலன் மற்றும் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி.
இஸ்லாமிய அரசு அமைப்பின் தீவிரவாதிகளால் பிடித்து வைக்கப்பட்டிருந்த சுமார் 300 யாசிரி சிறுபான்மையின மக்களை அவர்கள் கொன்றுள்ளதாக ஈராக்கில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாட்டின் வடக்கு பகுதியில் அவர்கள் அந்த அமைப்பினரால் பிடித்து வைக்கப்பட்டிருந்தனர். கடந்த வெள்ளிக்கிழமை மோசூல் நகருக்கு மேற்குப்புற பகுதியில் இவர்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் என யாசிரி தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. கடந்த ஆண்டு கோடைக்காலத்தில் வட ஈராக் முழுவதும் IS அமைப்பின் பிடியில் விழுந்தபோது அவர்கள் ஆயிரக்கணக்கான யாசிரிகளை பிணைக்கைதிகளாக பிடித்து கொலையும் செய்திருந்தனர். அப்படி பிடிக்கப்பட்ட பல பெண்களை அவர்கள் பாலியல் அடிமைகளாகவும் வைத்திருந்தனர். அவர்களது மத நம்பிக்கையை நிந்தனை செய்தும் அவர்களை துரோகிகள் என்றும் IS அமைப்பினர் கூறினர்.
பிரிட்டனின் முடிக்குரிய வாரிசு வரிசையில் 2ஆம் இடத்தில் இருக்கின்ற இளவரசர் வில்லியமின் மனைவி கேம்பிரிட்ஜ் சீமாட்டிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. லண்டனில் உள்ள மருத்துவமனைக்கு வெளியே கூடியிருந்த நலன் விரும்பிகளுக்கும் ஊடகவியலாளர்களுக்கும் பொது அறிவிப்பு பணியாளர் குழந்தை பிறந்த செய்தியை அறிவித்தார். தாயும் சேயும் நலமன்றம் குழந்தை பிறந்தபோது இளவரசர் வில்லியம் அருகில் இருந்ததாகவும் அரச குடும்பத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது. கேம்பிரிட்ஜ் இளவரசி என்று அதிகாரப்பூர்வமாக அழைக்கப்படும் இந்த குழந்தை அரச குடும்பத்தின் முடிக்குரிய வாரிசு வரிசையில் 4வது இடத்தில் இருக்கிறது.
ஆப்கானிஸ்தானில் கடந்த மார்ச் மாதத்தில் இளம்பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் 50 பேர் வரை விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். பரந்த அளவில் சீற்றத்தை ஏற்படுத்தியிருந்த இந்த வழக்கு குறித்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளவர்கள் அனைவரும் ஆண்கள் என்பதுடன் அதில் 19 பேர் போலீசார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரானின் பிரதிகளை எரித்தார்கள் என குற்றம் சாட்டி ஆத்திரமடைந்த குழுவொன்று 27 வயதான பர்குண்டா என்ற பெண்ணை பள்ளிவாசல் ஒன்றிலிருந்து வெளியே இழுத்து வந்து தாக்கியதுடன் பின்னர் அவரது உடலுக்கு தீயூட்டி கொளுத்தியிருந்தனர். பின்னர் நடைபெற்ற விசாரணையில் அந்த குற்றச்சாட்டு தவறு என்று தெரிய வந்தது. இந்த வழக்கில் சந்தேகத்திற்குரிய ஒருவரை விடுதலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவரை கைது செய்யுமாறு விசாரணையின் போது நீதிபதி உத்தரவிட்டார்.
இந்த நூற்றாண்டின் பெரும் குத்துச்சண்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற போட்டியில் அமெரிக்க வீரர் ஃப்ளாய்ட் மேவெதரும் பிலிப்பைன்ஸ் வீரர் மெனி பக்கியாவும் லாஸ் வேகாஸ் நகரில் இன்று சனிக்கிழமை மோதுகின்றனர். உலகின் இருபெரும் குத்துச்சண்டை ஜாம்பவான்களும் மோதுவதை சுமார் 11,000 ரசிகர்கள் நேரடியாக கண்டுகளிக்க உள்ளனர். முன்னதாக உடல் எடை பார்க்கின்ற நிகழ்வில் இருவரும் நேருக்கு நேர் சந்தித்து கொண்ட போது பக்கியா புன்னகைத்தார். மேவெதர் எந்தவித உணர்ச்சியையும் காட்டவில்லை. இதுவரை தோல்வி கண்டராத மேவெதர் பாக்ஸின் உலகின் வில்லன் என்று வர்ணிக்கப்படுபவர். பக்கியா பிலிப்பைன்ஸின் தேசிய வீரராக வர்ணிக்கப்படுகிறார்.
ஆஸ்திரேலியாவில் சொத்துக்களை வாங்கும் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் சட்டத்தை மீறினால் கடுமையான புதிய தண்டனைகளை எதிர்கொள்ள நேரிடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசின் உத்தரவுகளை மீறுபவர்களுக்கு விதிக்கப்படவுள்ள புதிய தண்டனைகளில் 3 ஆண்டுகள் சிறை மற்றும் 150,000 டாலர்கள் அபராதம் ஆகியவை அடங்கும். வெளிநாட்டவர்கள் ஆஸ்திரேலியாவில் புதிய குடியிருப்புகளை மட்டுமே வாங்க முடியும். பழைய குடியிருப்புகளை அவர்கள் வாங்க தடையுள்ளது. நாட்டில் சட்டம் தெளிவாக இருந்தாலும் அதை நடைமுறைப்படுத்துவது சிறிய அளவிலேயே உள்ளது என அரசு வாதிடுகிறது.
மலேசியாவில் அரசாங்க எதிர்ப்பு போராட்டம் ஒன்று வன்முறையாக மாறியதை அடுத்து எதிரணி தலைவர் ஒருவர் உட்பட சுமார் 200 போராட்டக்காரர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். முன்னாள் அதிபர் முகமது நசீரை விடுதலை செய்யக்கோரி ஆயிரக்கணக்கானவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். முகமது நசீர் அவரது பதவிக்காலத்தில் மூத்த நீதிபதி ஒருவரை கைது செய்ய உத்தரவிட்டதாக குற்றம் சாட்டி 13 ஆண்டுகளுக்கு கடந்த மாதம் சிறைக்கு அனுப்பப்பட்டார். நசீரின் சிறை தண்டனை சர்வதேச மட்டத்தில் கண்டனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது.
இன்றைய தமிழோசையில் முதலாவதாக இலங்கை செய்திகள். அமெரிக்க வெளியுறவுச் செயலாளர் ஜான் கெரி 2 பயணமாக இலங்கை சென்றுள்ளார். நாட்டின் புதிய அதிபர், பிரதமர் உள்ளிட்ட பலர் மிகவும் கடுமையான விஷயங்களை கையாள்வதற்கு அச்சப்படவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை குறுகிய காலத்தில் இலங்கையில் பல முன்னேற்றங்களும் காணப்பட்டுள்ளன என்றும் ஜான் கெரி கூறுகின்றார். இதுகுறித்த ஒரு செய்திக்குறிப்பை வழங்குகின்றார் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கைக்கு கடந்த 43 ஆண்டுகளில் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கின்ற முதலாவது அமெரிக்க வெளியுறவுச் செயலராக ஜான் கெரி இன்று காலை கொழும்பை சென்றடைந்தார். ஜான் கெரியும் அவருடன் இலங்கை சென்றிருக்கின்ற 35 பேர் கொண்ட அமெரிக்க தூதுக்குழுவினரும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சு நடத்தியிருக்கின்றனர். இன்று முற்பகல் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீருடன் நடந்த சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அமெரிக்க வெளியுறவுச் செயலர் மைத்ரிபால சிறிசேன அரசாங்கம் குறுகிய காலத்துக்குள் எட்டியிருக்கின்ற முன்னேற்றங்களை பாராட்டி பேசினார்.
Today we talked about the enormous progress that Sri Lanka has made in just a few short months.
சில மாதங்களுக்குள்ளேயே இலங்கை எட்டியிருக்கின்ற பெரும் முன்னேற்றங்கள் பற்றி என்று நாங்கள் பேசினோம். ஜனநாயக நிறுவனங்களை மீள நிறுவுவதிலும் மேலும் பொறுப்பு கூறக்கூடிய ஆட்சியை உருவாக்குவதிலும் அடைந்திருக்கின்ற முன்னேற்றங்கள் வெளிப்படையாக தெரிகின்றன. உதாரணமாக 19வது அரசியலமைப்பு திருத்தம் மூலம் ஜனாதிபதியின் அதிகாரங்களை குறைத்து ஜனாதிபதி தனது வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்கிறார். ஊழல்களை முறியடிப்பதிலும் நீடித்த அமைதியை ஏற்படுத்தக்கூடிய நல்லிணக்க முயற்சிகளிலும் முன்னேற்றம் தெரிகிறது என்ற ஜான் கெரி, ஜனநாயகத்தை மீள நிலைநாட்டும் பயணத்தில் அமெரிக்கா இலங்கைக்கு எப்போதும் துணை நிற்கும் என்றும் கூறினார்.
I want to say to the people of Sri Lanka that in this journey to restore your democracy, the American people will stand with you.
இருநாட்டு கூட்டுறவை வளர்ப்பதற்காக ஒவ்வொரு ஆண்டும் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படும் என்று கூறிய அமெரிக்க வெளியுறவுச் செயலர், இலங்கையில் சீர்திருத்தங்களை முன்னெடுப்பதற்கு உதவுவதற்காக அமெரிக்காவிலிருந்து வல்லுநர் குழுக்கள் விரைவில் வர இருப்பதாகவும் கூறினார். இங்கு பேசிய வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீர,
Ensuring accountability in the new Sri Lanka will feature as a key component of the reconciliation.
புதிய இலங்கையில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நடைமுறையில் பொறுப்புக்கூறல் தன்மையை உறுதிப்படுத்துவதையே நாங்கள் முக்கிய அம்சமாக கருதுகின்றோம். நாங்கள் தேர்தல் வாக்குறுதியில் உறுதியளித்திருந்த சர்வதேச நிபுணத்துவ ஒத்துழைப்பின்படியான உள்நாட்டு விசாரணை பொறிமுறை தற்போது திட்டமிடப்பட்டு வருகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா தங்களின் நிபுணத்துவ ஒத்துழைப்பை வழங்கி எங்களுக்கு உதவி அளிக்க முடியும் என்றார் வெளியுறவு அமைச்சர் மங்கள சமரவீரர். இந்த பயணத்தின் போது ஜான் கெரி அரசியல் மற்றும் சிவில் சமூக தலைவர்கள் பலரையும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.
செய்திக்குறிப்பை வழங்கியவர் ஜெயபிரகாஷ் நல்லசுவாமி. செய்தி அரங்கம் தொடரும். அதில் இந்திய, இலங்கை மற்றும் பன்னாட்டு செய்திகள் இடம்பெறுகின்றன.
பிபிசி தமிழோசை நிகழ்ச்சியை நேயர்கள் சிற்றலை வரிசைகள் மூலமாகவும் bbctamil.com என்ற எமது இணையதளத்தின் மூலமாகவும் கேட்கலாம்.
இதர இந்திய இலங்கை செய்திகளுக்கு முன்பாக பன்னாட்டு செய்தி ஒன்று. பிரிட்டனில் இளவரசர் வில்லியம் கேட் மிடில்டன் தம்பதியருக்கு இன்று பெண் குழந்தை பிறந்துள்ளது. இந்த குழந்தை அந்த தம்பதியரின் 2வது குழந்தை. 2 முன்னர் அவர்களது முதல் குழந்தையான இளவரசர் ஜார்ஜ் பிறந்தார். இதுகுறித்த கூடுதல் பிபிசியின் தகவல்களை தமிழில் தருகின்றார் பிரதீபன் புனிதசீலன்.
பிரிட்டிஷ் இளவரசர் வில்லியம் கேட் மிடில்டன் தம்பதியினருக்கு இன்று காலை பெண் குழந்தை பிறந்துள்ளது. இது பிரிட்டிஷ் மகாராணியாரின் 5வது கொள்ளுப்பேர குழந்தையாகும். புதிய இளவரசியின் வருகைக்காக ராஜகுடும்பத்தினர் எதிர்பார்த்திருப்பதாக இளவரசர் சார்ல்ஸ் நேற்று தெரிவித்திருந்த நிலையில் இன்றைய செய்தி அந்த மகிழ்ச்சியை பன்மடங்காக்கியுள்ளது. லண்டனில் உள்ள செயின்ட் மேரிஸ் மருத்துவமனையில் இன்று காலை உள்ளூர் நேரம் 8:34 குழந்தை பிறந்தது. பிரிட்டிஷ் முடிக்குரிய வாரிசு வரிசையில் 4வது இடத்தில் உள்ள இந்த இளவரசி பிறந்ததை மக்கள் பெருமகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்கின்றனர். சமூக இணையதளங்களில் இளவரசி பிறந்த மகிழ்ச்சி செய்தியாக பெருமளவில் பரவியது. ட்விட்டரில் உள்ளூர் நேரம் காலை 11:25 மணிக்கு இந்த செய்தி ஒரு நிமிடத்தில் 4,500 பேரால் பதிவிடப்பட்டுள்ளதாக பிபிசியின் அரண்மனை விவகார செய்தியாளர் பீட்டர் ஹண்ட் தெரிவித்தார். பிரிட்டிஷ் ராஜ குடும்பத்தில் புதிதாக இணைந்துள்ள இளவரசிக்கான பெயர் என்னவாக இருக்கும் என அறிந்து கொள்வதற்கு மக்கள் பெரும் ஆவலுடன் காத்திருப்பதுடன் பெயர்களையும் ஊகித்து வருகின்றனர். இளவரசர் வில்லியமின் குடும்பத்தில் உள்ளோரின் எண்ணிக்கை இப்போது 4 உயர்ந்துள்ளது. நீண்டுகாலம் ஆட்சி புரிந்த அரசு என்ற பெருமையை எலிசபெத் மகாராணியார் பெற்றுக் கொண்டுள்ளதுடன் மக்கள் மத்தியில் மிகவும் பிரசித்தி பெற்றிருந்த சீமாட்டி டயனாவின் குடும்பத்தில் பேரப்பிள்ளையாக ஒரு பெண் குழந்தை பிறந்திருப்பது முழு உலகையும் மகிழ்ச்சியில் திளைக்க செய்துள்ளது என்று செய்தியாளர்கள் கூறுகிறார்கள். இதேவேளை உலகெங்கிலிருந்தும் புதிய இளவரசிக்கு மக்கள் தமது வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் தெரிவித்து வருகின்றனர். புதிய இளவரசியின் பிறப்பு பரந்துபட்ட அளவில் பன்னாட்டு ஊடகங்களில் செய்தியாக வெளியாகியுள்ளது.
செய்தி குறிப்பை வழங்கியவர் பிரதீபன் புனிதசீலன். மீண்டும் இலங்கை செய்தி ஒன்று. இலங்கையில் பல தசாப்தங்களாக நீடித்த இனப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு ஏற்படும் என்று தான் நம்புவதாக 105 வயதான பெரியவர் வேலாயுதம் சதாசிவம் நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகத்துடன் தெரிவித்துள்ளார். அவர் வழங்கும் ஒரு செய்திக்குறிப்பு.
இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு விரைவில் ஒரு அரசியல் தீர்வு காணப்படும் என்று 105 வருட வாழ்க்கை அனுபவத்தை கொண்டுள்ள வவுனியாவைச் சேர்ந்த வேலாயுதம் சதாசிவம் அவர்கள் நம்பிக்கையோடு கூறுகின்றார். வவுனியா நகரசபையின் முதலாவது செயலாளராக பணியாற்றிய பெருமைக்குரிய இவர் இந்த தள்ளாத வயதிலும் அரசியல், ஆன்மீகம், பொது வாழ்க்கை என்பவற்றில் தெளிவாக சிந்திக்கத்தக்கவராக திகழ்கின்றார். ஆங்கிலத்தில் சரளமாகவும் தெளிவாகவும் உரையாடும் அவரிடம் அவருடைய 100 வருட வாழ்க்கை அனுபவத்தில் தமிழ் மக்கள் எதிர்நோக்கியுள்ள இனப்பிரச்சினைக்கு தீர்வு கட்டுமா, என்ன சொல்கின்றீர்கள் என கேட்டேன்.
இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனையை தீர்த்து வைக்கும் அவ்வளவு ஆற்றல் அந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. அது ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ் தலைவர்கள் யாழ்ப்பாணத்தில் விக்னேஸ்வரன், சம்பந்தர் இவையால் ஊக்கமான ஈடுபட்டால் அது நிச்சயமாக சரிவரும் என்றுதான் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன்.
சரி, எவ்வளவு காலத்தில் அது சரிவரும்?
இந்த 5 வருஷத்துக்குள்ளே சரிவரும். இன்னொரு எலெக்ஷன் வருமில்ல, அதுக்குள்ளே சரிவரும் என்றுதான் என்னுடைய எண்ணம். தமிழரும் சிங்களவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், தேர்வு நிச்சயமாக வரும். நான் என்ன எவ்வளோ காலம் இருப்பேன்னு என்னால் சொல்ல முடியாது
என்றார் சதாசிவம் அவர்கள். அவருடைய காலத்தில் இருந்த சிவில் நிர்வாகத்தையும் இன்றைய சிவில் நிர்வாக செயற்பாடுகளையும் எப்படி பார்க்கின்றீர்கள் என அவரிடம் மீண்டும் கேட்டேன்.
முந்தின காலத்தாக்கள் அப்படி இல்லை, அவங்கள சிவில் சர்வீஸ் என்றால் உண்மையான சிவில் சர்வீஸ் தான். நல்ல முறையில் அரசாங்கத்தை நடத்தினவங்க, மக்களுக்கு சேவை செய்தவங்க, ரொம்ப ரொம்ப நேர்மையாக. இந்த காலத்தில் அந்த காலத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு, நேர்மை கூட. இந்த காலத்தில் சும்மா போய் வேடம் என்றுதான் நான் என்னுடைய அபிப்பிராயம். கல்வியை மேற்படுத்த வேணும். கல்வி தான் பிள்ளைகளை நாங்கள் படிப்பிக்கிற முறை சரியான முறையாக இருக்க வேணும்
என்ற சதாசிவம் அவர்களுக்கு தமது 4 பிள்ளைகளில் ஒரே ஒரு ஆண் பிள்ளையாகிய டாக்டர் கிருஷ்ணதாஸ் அவர்கள் 58 வயதில் தன் கண் முன்னால் இறந்து போனது பெரும் கவலையாக இருக்கின்றது.
நல்ல சந்தோஷமும் இருந்தது, திருப்தியாக இருக்கிறேன் நான் சொல்ல இல்லை. ஆனால் வாழ்க்கையில் நாங்கள் செய்த பலாபலன் நம்மளோட பிள்ளைகளால் தான் தெரியும். இந்த பிள்ளை படித்து உத்தியோகம் பார்த்து மக்களை சேவை செய்கிறது சரியாக செய்யாமல் இறந்து போனாரே என்றது ஒரு கவலை. மற்ற பிள்ளைகளும் மூன்று பொம்பளை பிள்ளைகள், அதுகள் நல்லா இருக்குது. அது திருப்தி. நமக்கு இனி என்ன என்ன இருக்குது? வாழ்ந்துட்டோம், 100 வயது, 105 வயது வாழ்ந்துட்டோம். இனி ஒன்றுமே நான் மேலதிகமாக நினைக்க இல்லை. இவ்வளவு போதும். கடவுள் நம்மளோட நம்பிக்கை வச்சால் நீங்கள் நல்லா இருக்கலாம், அது நிச்சயம்
என்றார் வேலாயுதம் சதாசிவம் அவர்கள். இலங்கையில் சராசரி வயது 75 என கணிப்பிடப்பட்டுள்ள போதிலும் 100 வருடங்களை கடந்தவர்களாக வவுனியாவில் வேலாயுதம் சதாசிவம், யாழ்ப்பாணத்தில் கணபதி காத்தி ஆகியோர் வாழ்ந்து வருகின்றார்கள். கணபதி காத்தி அவர்களுக்கு 112 வயது. சமூகத்தில் உள்ளவர்கள் தமது தந்தையாரை மிகவும் மதிப்பதாகவும், சிறப்பான தினங்களில் அவரிடம் பலரும் வந்து ஆசி பெற்று செல்வதாகவும், அத்தகைய பெருமையுடைய தமது தந்தையாருக்கு தனது முதுமையிலும் பணி செய்ய கிடைத்திருப்பது பெரும் பாக்கியம் என்று சதாசிவம் அவர்களின் மூத்த மகளாகிய மலர்மதி கணேசலிங்கம் அவர்கள் கூறுகின்றார்.
நமது வட இலங்கை செய்தியாளர் மாணிக்க வாசகம். செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவில் மிக இள வயதில் பின்னணி பாடகருக்கான ஒரு விருது பெற்றவர் எனும் பெருமையை தமிழகத்தைச் சேர்ந்த உத்ரா உன்னிகிருஷ்ணன் பெற்றுள்ளார். பிரபல பாடகரான உன்னிகிருஷ்ணனின் மகளான அவர் விருதை பெறுவதற்காக டெல்லி சென்றுள்ளார். அப்பொழுது டெல்லியிலுள்ள பிபிசி அலுவலகத்திற்கும் அவர் சென்றிருந்தார். இது குறித்த ஒரு செய்தி குறிப்பை தருகிறார் டெல்லியிலிருந்து பிபிசியின் ஜெயக்குமார்.
நூற்றாண்டுகளை கடந்துவிட்ட இந்திய திரை உலகின் வரலாற்றில் முதல் முறையாக மிக குறைந்த வயதில், அதுவும் 10 வயது மட்டுமே நிரம்பிய உத்ரா உன்னிகிருஷ்ணன் முதல் முறையாக சைவம் என்கிற தமிழ் திரைப்படத்தில் பாடிய பாட்டிற்காக தேசிய விருதை பெற்றுள்ளார். நாளை ஞாயிற்றுக்கிழமை டெல்லியில் இதற்கான விருதை இந்திய ஜனாதிபதியிடம் பெறவுள்ள இவர், தனது தந்தையும் பின்னணி பாடகருமான உன்னிகிருஷ்ணனுடன் நமது டெல்லி பிபிசி அலுவலகம் வந்திருந்தார்கள். முதல் பாடலுக்காகவே பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கராக தேர்வாகியுள்ள உத்ரா உன்னிகிருஷ்ணனிடம் இப்பாடலுக்கு பயிற்சி பெற்றது குறித்து நான் கேள்வி எழுப்பிய போது,
அவங்க வந்து லண்டன்ல இருந்தாரு, அம்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் ஜீவி அங்கு,
அதாவது முதல்ல இந்த வாய்ப்பு வந்துப்போ, முதல்ல ஜீவியோட வைஃப் சைந்தவி தான் ஃபோன் பண்ணாங்க எனக்கு. இந்த மாதிரி அண்ணா ஒரு வாய்ஸ் ஒன்று தேவையாக இருக்குது, சின்ன குழந்தையோட வாய்ஸ் ஜீவி கேட்டார், யாராவது இருக்காங்க, உத்ரா சஜஸ்ட் பண்ணேன், உத்ரா கொஞ்சம் அனுப்ப முடியுமான்னு கேட்டாங்க. அப்போ அந்த டைமில் நான் யூகேல இருந்தேன். ஸோ நான் சொன்னேன், அவள் ஐயோ சினிமா பாட்டு ஒன்றும் இது வரைக்கும் பாடுறது கிடையாது, இஸ் டூ ஸ்மால், ஐ டோன்ட் நோ இஃப் ஷீ வில் பி ஏபிள் டு சிங். நான் வந்துட்டு பண்ணால் போதுமான்னு கேட்டேன். இப்போ ஜீவி சார், பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன், டோன்ட் வரி, நீங்கள் அனுப்புங்கன்னு சொல்லிட்டேன். ஸோ நானே கொஞ்சம் அப்படியே அசந்து போயிட்டேன். இட்ஸ் சிம்பிள் டியூன் பட் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ், ரொம்ப பிரமாதமாக எழுதியிருக்கார்.
மழை மட்டும் அழகு, சுடும் வெயில் கூட ஒரு அழகு, மலர் மட்டும் அழகு, விழும் இலை கூட ஒரு அழகு, புன்னகை வீசிடும் பார்வைகள் அழகு, வார்த்தைகள் தீர்க்கையில் மௌனங்கள் அழகு, நன்மைக்கு சொல்லிடும் பொய்களும் அழகு, உண்மையில் அதுதான் மெய்யாய் அழகு. கமத நிசா நிரிசா, கமத நிசா கரிசா.
தமிழ் சினிமாவோட வரலாறுல மேல் சிங்கர் நேஷனல் அவார்டு வாங்குறது முத முதல்ல வந்து நீங்க தான். அது அந்த டைம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்ததா, மகிழ்ச்சியை கொடுத்ததா, இல்லை வந்து இப்போ உங்களுடைய மகள் வந்து முதல் பாடலுக்கு தேசிய விருது வாங்கியிருக்கிறது வந்து மகிழ்ச்சியை கொடுக்குதா?
என்னோட மக அவார்டு வாங்கினது தான் எனக்கு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கு. எனக்கு வந்தது அஃப்கோர்ஸ் சந்தோஷமாக தான் இருக்கு. ஆனால் அந்த டைமில் இந்த மாதிரி ஒரு ஹைப், ஒரு மீடியா அதெல்லாம் கிடையாது. அப்போ நானே ஒரு மாதிரி ஒரு ஷாக்கில் இருந்தேன், நேஷனல் அவார்டு எனக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ வந்து எனக்கு தெரியாது இந்த தமிழ் பாடலுக்காக முதல் முறையாக ஒரு மேல் சிங்கர் வாங்கினது நான் தான். ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த ஒரு ரெக்கார்ட். பட் நம்ம குழந்தைகள் வந்து வாங்கும்போது அதுக்கு உண்டான ஒரு சந்தோஷம் வந்து தனி.
உங்களோட ஜென்ரேஷனில் இல்லை, அதுக்கு முன்னாடி உள்ள ஜென்ரேஷன் கம்பேர் பண்ணும்போது இன்றைக்கி இருக்கிற மக்கள் வந்து வந்து ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு பாடினதுக்கப்புறம் அவங்க சஸ்டெயின் ஆகுறதுன்றது தான் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமாக இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு.
பிகாஸ் ஐ அம் மியூசிஷியன், ஐ நோ வேர் ஷீ இஸ். அவளை வந்து ட்ரெயின் பண்ணி அந்த ஒரு இதில் கொண்டு போக முடியும். ஐ வாண்ட் ஹர் டு பி அ குட் மியூசிஷியன். இந்த அவார்டு கிடைக்கணும், அந்த அவார்டு கிடைக்கணும், இந்த அங்கீகாரம் வாங்கணும், இவ்வளோ பெரிய லெவலுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு கோல் அந்த மாதிரி கிடையாது. மியூசிக்கில் நம்ம நல்ல திறமை நம்ம வளர்த்திக்கணும், அதுதான் முக்கியம். அது வில் கெட் ஆல் தி ஆனர்ஸ் அண்ட் இது ஃபேம் அண்ட்
கமதனிசா கரிசா. இந்தியாவில் மிக இள வயதில் பின்னணி பாடகருக்கான தேசிய விருதை பெற்றுள்ள உத்தரா மற்றும் அவரது தந்தையும் பிரபல பாடகருமான உன்னிகிருஷ்ணனுடன் உரையாடியவர் பிபிசியில் இருக்கும் நமது செய்தியாளர் ஜெயக்குமார். அடுத்ததாக, உலகிலேயே மிக பெரியது என்று கூறப்படும் அமர்ந்த நிலையில் தியானம் செய்யும் கோலத்தில் உள்ள புத்தர் சிலை ஒன்று நேற்று முன்தினம் இலங்கையில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த சிலையை வடிவமைத்து செதுக்கிய சிற்பி சென்னையைச் சேர்ந்த முத்தையா ஸ்தபதி. அவரை இன்று சந்தித்து உரையாடினார் நமது சென்னை செய்தியாளர் முரளிதரன்.
சென்னையைச் சேர்ந்த ஸ்தபதி ஒருவர் வடிவமைத்து ஒரே கல்லில் 67.5 அடி உயரத்தில் உருவாக்கிய புத்தர் சிலை இலங்கையின் குருநாகல் மாவட்டத்தில் திறக்கப்பட்டுள்ளது. ரம்படகளவில் உள்ள மொனராகல மகாவிகாரையில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தர் சிலைதான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சமாதி நிலை புத்தர் என்று கூறப்படுகிறது. 2 நாட்களுக்கு முன்பாக இலங்கையின் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இந்த சிலையை அர்ப்பணித்து வைத்தார். இந்த சிலையை தமிழகத்தைச் சேர்ந்த மூத்த ஸ்தபதியான எம் முத்தையா வடிவமைத்து உருவாக்கியுள்ளார். ரம்படகளவில் ஒரு குன்று பகுதியை தேர்வு செய்து அதில் புத்தர் சிலையை வடிவமைக்கும் பணிகள் 2002 செப்டம்பர் 13 துவங்கின. இந்த பணி மிக கடினமான பணியாக இருந்தது என்கிறார் ஸ்தபதி முத்தையா.
அந்த மலை மிகச் சரிவாக இருந்தது. உயரம் வந்தால் கிட்டத்தட்ட 70-75 வரும், பட் இது ஸ்லோப்பாக இருந்தது. இது அவ்வளவும் கட் பண்ணி நம்ம உள்ளே போய் அந்த சாமி உயரத்தை புத்தர் உயரத்தை நிர்ணயம் பண்ணி பண்ணணும். நம்ம ஊர்கள்லேருந்து நிறைய அந்த குவாரி வேலை செய்யக்கூடிய சிற்பிகளை எல்லாம் கூட்டியாந்து தான் அதை கட் பண்ணி பெரிய மேஜர் ப்ராஜெக்டு செய்ய வேண்டியா வரும்னு சொன்னேன். சரி, நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதில் ஏறி வரைகிறதுக்கு கூட அவங்கள்ட்ட பெரிய ஒரு வசதிகள் இல்லை. பைப்பு கைப்பு ஸ்கஃபோல்டிங் அந்த ஐட்டங்கள்லாம் கிடையாது. அப்போ நான் சொன்னேன், அந்த இங்கே பாக்கு மரமெல்லாம் அந்த பக்கத்தில் தோட்டத்தில் நிறைய இருந்துச்சு. அந்த பாக்கு மரம் சுமார் 70-80 நீளம் உயரங்கள்லாம் வரைஞ்சது. அதில் ஒரு 100 வெட்டி கொண்டு வர முடியுமான்னு கேட்டேன். அப்புறம் அது ஏற்பாடு பண்ணாங்க.
சமாதி நிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த புத்தர் சிலையை வடிப்பதற்கான பெரும்பாலான சிற்பிகள் தமிழகத்திலிருந்து அழைத்துச் செல்லப்பட்டனர். துவக்கத்தில் மிகச்சிறிய அளவிலான நிதியுடன் இந்த சிலைக்கான பணிகள் துவக்கப்பட்டன. பிறகு பொதுமக்கள், அரசு அமைப்புகள், மத அமைப்புகள் என நிதி பெறப்பட்டு இந்த சிலைக்கான பணிகள் தீவிரமடைந்தன. தமிழ்நாட்டில் தென்காசி கோவில் கோபுரம் உட்பட பல கோவில்களை கட்டியிருக்கும் முத்தையா நுவரேலியாவில் ஒரு கோவிலுக்காக ஹனுமன் சிலை ஒன்றை செய்தார். அப்போதுதான் இந்த புத்தர் சிலையை வடிவமைக்கும்படி மொனராகல மகாவிகாரையிலிருந்து முத்தையாவுக்கு அழைப்பு வந்தது. ஒரு ஹிந்துவாக இருந்தும் புத்தர் சிலையை தான் வடிவமைத்ததில் பலருக்கும் மகிழ்ச்சிதான் என்கிறார் முத்தையா.
அவங்க ஒன்று அதை பற்றி சந்தோஷப்பட்டாங்க. பெரிய அனுமான் நமக்கு செஞ்சு கொடுத்தார். அதை எல்லாரும் டூரிஸ்ட் மாதிரி வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க. நாங்கள் கூட அப்போ அனுமான லங்கையில் செஞ்சால் லங்கையை தீக்கி வச்சவரே அனுமானதாச்சே என்ன நினைப்பாருன்னு நினச்சேன். அப்போ அவங்க அதெல்லாம் செஞ்சோடனே அதையும் டூரிஸ்ட் மாதிரி ஜனங்கள் வந்து கும்பிட்டுக்கிட்டு நல்லா அனுமார் மேலே ரொம்ப இஷ்டமாக இருக்காங்க. அதனால் இந்த புத்தரையும் அந்த மாதிரி செய்யலாம்னு எல்லோரும் சந்தோஷப்பட்டாங்க. அங்கே எல்லோரும் நம்மளுக்கு அந்த இதே கிடையாது. நம்மளுக்கு இது புத்த மதம் அல்லது இந்து மதத்து சம்மந்தம் கிடையாது. அது அவர் அபூர்வமான விக்கிரகம் அப்படிங்கிறது தான் நம்ம செஞ்சோம்.
2002 2015 வரை நடைபெற்ற இந்த சிலையின் பணிகளுக்காக பலமுறை இலங்கை சென்று திரும்பியிருக்கிறார் முத்தையா. சுமார் 5 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டிருக்கும் இந்த சிலை செய்யப்பட்ட காலத்தில் இலங்கை பல மாற்றங்களை சந்தித்தது. உள்நாட்டு போர் நடந்து முடிந்தது. ஆனால் இந்த மாற்றங்களால் சிலை செய்யும் பணிகளில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என்கிறார் முத்தையா.
வட ஸ்ரீலங்காலதான் அந்த அதிகெல்லாம் யுத்தங்கள்லாம் நடந்தது. அங்கே எல்லாம் தோட்ட தொழிலாளி நிறைய இருந்தாங்க. நான் செய்கிற இடத்துல அவங்களாம் டெய்லி வந்து பார்ப்பாங்க. எங்களுக்கு பலகாரங்கள்லாம் சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்க. தோட்டத்தில் தமிழர்கள் தோட்ட தொழிலாளிகள் எல்லாரும் போய் சந்தோஷமாக பண்ணாங்க. எங்களுக்கு இந்த இதை பற்றி எந்த விதமான இதுவும் வரவே இல்லை. ஒருத்தர் கூட அதை எதையும் கேட்க முடியல, கிரிட்டிசம் பண்ண முடியல.
தற்போது சமாதி நிலையில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் புத்தரின் முகம் மட்டுமே சுமார் 16 அடி உயரத்தை கொண்டது. இந்த சிலையை நின்ற கோலத்தில் வடிவமைத்தால் அது சுமார் 130 அடி உயரத்தை கொண்டிருக்கும் என்கிறார் முத்தையா. 2001 பாமியான் புத்தர் சிலைகள் அழிக்கப்பட்டதை அடுத்தே இவ்வளவு பெரிய அளவில் புத்தர் சிலையை வடிக்கும் திட்டம் உருவாக்கப்பட்டதாக இந்த திட்டம் குறித்த கையேடு ஒன்று தெரிவிக்கிறது.
சென்னையிலிருந்து நமது செய்தியாளர் முரளிதரன் வழங்கிய செய்தி குறிப்பினை கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் அடுத்ததாக, நேயர் நேரம் பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சங்கீதா. நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் நம்முடைய தமிழோசை குறித்த முக்கிய அறிவிப்பு ஒன்று. நேயர்களே, தமிழோசை ஒலிபரப்பு தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை, அதாவது நாளையிலிருந்து 75வது ஆண்டு தொடங்குவதை முன்னிட்டு, இந்த ஒலிபரப்பு சேவையின் நீண்ட வரலாற்றில் பல சுவையான தகவல்களை பெட்டகமாக நாளை ஞாயிறன்று தொகுத்து தரவிருக்கிறோம். நமது சேவையை தொடர்ந்து கேட்டு வரும் நேயர்கள் பிபிசி தமிழோசை நிகழ்ச்சி குறித்த தங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்புங்கள். ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள், விமர்சனங்கள் நம்முடைய நேரம் பகுதிகளில் தொடர்ந்து இடம்பெறும். மேலும் நம்முடைய இணையதள பக்கங்களிலும் ஃபேஸ்புக் பக்கம் மூலமும் நமது நிகழ்ச்சி குறித்து நேயர்கள் தங்கள் கருத்துக்களை ஒலி அல்லது ஒளி வடிவில் கூட அனுப்புங்கள். அவைகளை முடிந்த அளவில் பிரசுரிக்கிறோம். நன்றி. சரி, இந்தியாவின் பெயரை பாரதம் என்று மாற்ற வேண்டும் என்று எழுந்த கோரிக்கைகள் பற்றிய செய்தி குறித்து எழுதும் காயல்பட்டினம் நேயர் மக்கி நுகுத்தம்பி, இந்தியாவை பாரதம் என்று அழைத்தால் என்ன, வேறு என்ன பெயர் சொல்லி அழைத்தால்தான் என்ன, அதன் அசல் பெயர் உலகம் முழுவதும் பரவி நம் உள்ளமெல்லாம் நிறைந்து நிற்கும் இந்தியா என்ற பெயர்தான் என்கிறார்.
இந்தோனேஷியாவில் போதைப் பொருள் கடத்தியவர்களுக்கு மரண தண்டனை என்ற செய்தி பற்றி எழுதும் கனடா நேயர் சரோ வர்ணன், கள்ளச்சாராயம் விற்பவருக்கே சவுக்கடி கொடுத்த காலம் உண்டு. குறுக்கு வழியில் பணம் சம்பாதித்தல், சொகுசு வாழ்க்கை வாழ பல வருடம் போதைப் பொருள் கடத்திய இவர்களிடமிருந்து கடைசியாக கைப்பற்றிய 8.3 கிலோகிராம், அதாவது 3.1 மில்லியன் டாலர் பெறுமதியான போதைப் பொருளை அரசாங்கம் கைப்பற்றாமல் இருந்தால் எத்தனை ஆயிரம் அப்பாவிகள் இதனை உபயோகித்து நாட்டின் அமைதியை சீர்குலைக்கவும், பல பெண்கள் கற்பை இழக்கவும், பல பெற்றோர் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோரையும் இழக்கவும் காரணமாக இருந்திருக்கும். பல்லாயிரக்கணக்கான மனிதர்களின் வாழ்வை சிதைக்கும் போதைப் பொருள் கடத்துபவருக்கும் இனி கடத்த நினைப்பவருக்கும் இந்த தண்டனை பாடமாக அமையட்டும் என்கிறார்.
தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் உடை குறித்த சர்ச்சை பற்றி எழுதும் திருச்சி நேயர் AML நஜ்முல் ஆரிஃபின், அரசு பள்ளிகளில் ஆசிரியர்கள் தனது உடையின் மேல் கோட் போட்டு வர வேண்டும் என்பது வரவேற்கத்தக்க விஷயமாகும். இதையே காசிராஜன் அவர்களும் இளமாறன் அவர்களும் கூறியது சரிதான். மாணவர்கள் நல்லொழுக்கத்துடன் கல்வி கற்றால் எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பில்லை. சுகிருதராணி கூறியது போல சுடிதார் அணிந்த மாணவிகள் ஆசிரியர்களால் பாலியல் சர்ச்சைக்கும் தொல்லைகளுக்கும் உள்ளாகிறார்கள். எப்படி இருந்த போதிலும் அவரவர் சுய கட்டுப்பாட்டுடன் இருந்தால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண முடியும் என்கிறார்.
இந்திய மீனவர்கள் இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துகிறார்கள் என்று இந்திய கடலோர காவல்படை கூறியதாக வந்த செய்தி குறித்து எழுதும் கலிபோர்னியா நேயர் VT ரவிச்சந்திரன், கடத்தலில் ஈடுபடுகிறார்கள் தமிழக மீனவர்கள் என்று இந்திய கடற்படை கூறியிருப்பது அவர்களது கையாலாகத்தனத்தை காட்டுகிறது. இலங்கை கடற்படை தடையை மீறிய உபகரணங்களை பயன்படுத்துவது எல்லை தாண்டி வந்தனர் என்றுதான் கூறியுள்ளனர். எல்லையோரத்தில் இந்திய கடற்படை காவல் காத்த லட்சணம் சில ஆண்டுகளை பின்னோக்கி பார்த்தால் சிரிப்பாய் சிரிக்கும் என்கிறார்.
இதே செய்தி குறித்து எழுதும் பெங்களூர் நேயர் ராஜா மதிவாணன், சில மாதங்களுக்கு முன்பு போதைப் பொருள் கடத்தல் குற்றத்தின் பேரில் 5 மரண தண்டனை கைதிகள் மீனவர்கள் திரு ராஜபக்சேவால் மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டனர். இந்த சூழ்நிலையில் இலங்கை இவர்கள் மீது குற்றம் சுமத்தவில்லை என்று சொல்வதில் அர்த்தமில்லை. இந்திய மீனவர்கள் இந்திய எல்லைக்குள் அல்லது இந்திய பொருளாதார வளையத்துக்குள் வரும் ஆழ்கடலில் மட்டுமே மீன்பிடித்தால்தான் இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வராது என்கிறார்.
மனித உரிமை ஆர்வலர் ராஜன் ஹூல் எழுதிய விழுந்த பனை புத்தகத்தை பற்றிய விமர்சனத்தை யாழ் பல்கலைக்கழகம் தடை செய்த செய்தி குறித்து எழுதும் கனடா நேயர் முல்லைமதி, ராஜன் ஹூல் ஈழத்தமிழர் ஆயுத போராட்டத்தை மட்டும் விமர்சனம் செய்யவில்லை, தமிழ் இனத்தையே இழிவு செய்கிறார். தமிழன் என்றால் பனை, பனை என்றால் தமிழன் என்றிருக்கும் நிலையில் இவர் ஈழ ஆயுத போராட்டத்தை விமர்சிப்பதற்கு விழுந்த பனை என்று தலைப்பிட்டிருப்பது தமிழினத்தை இழிவாக சித்தரிப்பதாகும். இதை தமிழர்கள் ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்கிறார்.
இதே பிரச்சனை பற்றி எழுதும் மொன்ட்ரியால் நேயர் நிர்மலா, நான் முறிந்த பனை என்ற நூலை படித்தேன். அந்த நூல் எல்லா தரப்பினரும் செய்த பிழைகளை நடுநிலைமையாக எழுதியிருக்கிறது. ஆனால் விடுதலை புலிகள் தங்கள் பிழைகளை ஏற்க விரும்பாததால் தான் டாக்டர் ரஜினி திருநகம சுட்டுக் கொல்லப்பட்டார். ஒரு பல்கலைக்கழக துணைவேந்தர் வசந்தி அரசரத்தனம் அந்த நூலை வாசிக்கவில்லை என்பது ஆச்சரியம். உண்மையில் யாருக்கோ பயப்படுகிறார். யாழ்ப்பாணத்தில் இன்றும் படித்தவர்கள் கூட உண்மையை சொல்ல முடியாமல் எதையும் செய்ய முடியாமல் பயப்படுகிறார்கள் என்பதுதான் நிதர்சனம் என்கிறார்.
இந்திய ராணுவ ஆயுதங்கள் குறித்த பெட்டகம் பற்றி எழுதும் ராமேஸ்வரம் நேயர் சு பாலசுப்ரமணியன், இன்றைய உலகில் அணு ஆயுதங்கள் மூலம் ஒரு சில மணித்துளிகளில் ஒரு நாட்டையே நிர்மூலமாக்கும் ராணுவ வல்லமை கொண்டவை வல்லரசு நாடுகள். இந்தியா சுய பாதுகாப்புக்காக நவீன ஆயுதங்கள் வைத்திருப்பது அவசியம். உலக நாடுகளுக்கு இணையாக திகழ நவீன உத்திகளை கையாள வேண்டும் என்கிறார்.
காங்கோ ஜனநாயக குடியரசில் இஸ்லாமிய முகத்திரைக்கு தடை என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் கருத்தெழுதும் நேயர் மகா நடராசா, இது முகத்திரைக்கு பின்னால் ஒளிந்து கொண்டிருக்கும் பயங்கரவாதத்துக்கு காங்கோ ஜனநாயக குடியரசு தந்த ஒரு கடும் பின்னடைவு என்கிறார்.
நைஜீரிய ராணுவம் 300 பெண்களை மீட்டது என்ற செய்தி குறித்து ஃபேஸ்புக் பக்கங்களில் எழுதும் நேயர் உருத்ரகுமார் ஜசிந்தன், இப்போது நைஜீரிய ராணுவம் முன் எப்போதையும் விட கடுமையாக உழைக்க வேண்டும், மேலும் அது மற்ற ஆப்பிரிக்க நாடுகளுடன் சேர்ந்து வெளிநாட்டவர்களின் மீது வெறுப்பு மற்றும் வறுமை ஆகியவற்றை எதிர்த்து போராட வேண்டும் என்கிறார்.
நேரமாகிவிட்டது சங்கீதா. இத்துடன் இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். பங்கேற்பு மணிவண்ணன் மற்றும் சங்கீதா ராஜன். இன்றைய தமிழோசை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. நேயர்கள், நாளை உங்களுடன் மீண்டும் உரையாடுவோம். உங்கள் கருத்துக்களையும் எண்ணங்களையும் நீங்கள் பல வழிகளில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். வணக்கம்.